نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن نيخ على صخرة استناخ أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திருநபி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் சபால் தாபிங்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் பல்வேறுபட்ட படைப்பினங்களை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை கொடுத்திருக்கிறான். அந்த படைப்பினங்களுடைய பெயரில் சில வேளைகள் தென்படலாம், சில படைப்புகளுக்கு வைக்கப்பட்ட பெயரில் அது தென்படாமலும் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, உலகத்திலே நாம் கேள்விப்படாத ஒரு விடயம்தான் படைப்பினங்களுடைய தன்மைகள் மாறுவதாக. உதாரணமாக, பூனை தன்னுடைய தன்மையை இழந்து அது புலியுடைய தன்மையுடையதாக மாறிவிட்டது, புலி பூனையாக மாறிவிட்டது, மாடு ஆடாக, ஆடு மாடாக, பாம்பு ஏதாவது சாதுவான ஒரு பிராணியுடைய தன்மை கொண்டதாக மாறி சாதுவான ஒரு பிராணி அல்லது ஒரு படைப்பு பாம்பின் குணமுடையதாக மாறிவிட்டது என்று கேள்விப்படுவது சாத்தியக்கூறற்றது. கண்ணியமானவர்களே, ஆனால் நாளுக்கு நாள் கேள்விப்படுகிறோம், மனிதன் கொலைகாரனாக மாறிவிட்டான், மனிதன் குடிகாரனாக மாறிவிட்டான், மனிதன் அவன் ஆசைக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவனாக மாறிவிட்டான், துரோகியாக மாறிவிட்டான், திருடனாக மாறிவிட்டான், நயவஞ்சகனாக மாறிவிட்டான், மனிதன் அவன் ஒழுக்கமற்றவனாக மாறிவிட்டான். மனிதனுடைய தன்மைகள் தான் மாறுபடுவதாக நாளுக்கு நாள் கேள்விப்படுகிறோம். மனிதன் என்றால் யார்? என்னுடைய பிரதான தலையங்கமே மனிதன் என்றால் யார், முஸ்லிம் என்றால் யார் என்று என்பதல்ல தலையங்கம், மூமின் என்றால் யார் என்பதல்ல தலையங்கம், மனிதன் என்றால் யார்? மனிதனிடம் மனித தன்மை இருக்கிறதா? பாம்பிடம் பாம்புத்தன்மை இருக்கிறது, விஷமேற்றும் தன்மை. அதே போன்று என்னை பறவை இனங்கள் அவைகளுடைய பாணியிலே மீன்கள் மீனாக, மீன்கள் எல்லாம் கரைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். எவளுக்கு கடல் வேண்டாம், ஆறு வேண்டாம், குளம் வேண்டாம், எவளுக்கு நகர் தேவை, காடு தேவை என்று எங்கும் கேள்விப்படவில்லை. எல்லா இடத்திலும் என்ன குழப்பம் ஏற்பட்டாலும் அங்கு தலைமை வகிப்பவன் மனிதன். வம்சரில் குழப்பம் ஏற்பட்டாலும் மனிதன் தான், சந்திர மண்டலத்தில் குழப்பம் ஏற்பட்டாலும் மனிதன் தான் காரணம். மனிதன் என்றால் யார்? எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், முஸ்லிமாக இருக்கலாம், அந்நிய மதமாக இருக்கலாம், அவர் எதை வணங்கக்கூடியவனாக இருந்தாலும் மனிதன் என்ற ஒரு பெயருக்கு அர்த்தம் இருக்கிறது. இன்சான், அரபியில் இன்சான் சொல்ல அந்த வார்த்தையை அறிவிக்கிறது மனிதன் என்றால் யார்? இன்சான் என்ற வார்த்தை உன்சத் என்ற சொல்லில் இருந்து இருக்கிறது. உன்சத் அரபியின் மூளை சொல். உன்சத் உன்சத் என்றால் என்ன கருத்து தெரியுமா? ஆறுதல், அமைதி, சாது. சாது என்றால் அந்த சாது அல்ல, சாதுவான தன்மை. நிம்மதி, நிம்மதி, ஒரு ரிலாக்ஸ் மனிதனிடம் இருந்தால் ரிலாக்ஸ் ஆக இருக்கும். ஒரு மனிதனை கண்டால் ரிலாக்ஸ் ஆக இருக்கும். சொந்த தனக்கே இந்த தன்மை இல்லாத மனிதன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? மனிதன் டென்ஷனோடு இருக்க மாட்டான், ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்க மாட்டான், நிலைகுலம் இருக்க மாட்டான். மனிதன் சுய புத்தியை இழக்க மாட்டான். மனிதன் சுய கௌரவத்தை இழக்க மாட்டான். மனிதன் இடத்துக்கேற்றவாறு நடிக்க மாட்டான். மனிதன் பிறருக்கு எந்த அநியாயத்தையும் தீங்கையும் வஞ்சனையும் செய்ய மாட்டான். எந்த மதமாக இருக்கலாம், இரண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் மனித நேயம் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம். கொள்கை, விசுவாசம், வணக்கம், வழிபாடு என்ற அமைப்பில் அல்லாஹ் சுவர்க்க நரகத்தை முடிவு செய்வது அல்லாஹ்வுடைய நியதி. இதை வைத்து சுவர்க்கம் போக முடியாது. சில விக்கிரகங்களை வணங்கி சுவர்க்கம் போக முடியாது, அது வேறு விடயம். ஆனால் மனிதனாக வாழ்ந்து, கண்ணியமானவர்களே, மனிதனாக வாழ்ந்து உலகத்துடைய பிரச்சனைகள் குறைந்தவராக எல்லோருக்கும் வாழலாம், எந்த மதத்தவருக்கும் வாழலாம். அதற்கு சிறந்த உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு சிறிய தந்தைமார்கள், அபூ லஹப், அபூ தாலிப். அபூ லஹபும் பெரியப்பாதான், அபூ தாலிபும் பெரியப்பாதான். சாச்சா என்பதை விட பெரியப்பா என்பது பொருத்தம். நபியுடைய தந்தையை விட வயது கூடியவர் என்பதுதான் வரலாறு சொல்கிறது. இரண்டு பேரும் பெரியப்பாதான். இரண்டு பெரிய சாட்சியமார்களுடைய, சிறிய தந்தைமார்களுடைய வாழ்க்கை வித்தியாசம், முடிவு வித்தியாசம், வாழ்க்கையில் ஏற்பட்ட கௌரவங்களும் சேவலங்களும் வித்தியாசம். அபூலஹப் எப்படிப்பட்ட வாழ்க்கை? இஸ்லாத்துடைய பரம விரோதி, இஸ்லாத்துடைய சுவேசக்காரர், இஸ்லாத்தை குளிதோண்டி புதைப்பதற்காக தன்னுடைய முழுமூச்சையும் செலவழித்தவர். மனிதநேயத்தை இழந்தார், இமானை இழந்தார், இஸ்லாத்தை இழந்தார், அல்லாவை மறுத்தார், இணை வைத்தார், இணை வைத்தார். நரகவாதி, காஃபிர், சந்தேகம் கிடையாது. ஆனால் வாழ்க்கை முறை வித்தியாசம். முடிவெப்படி வந்தது? கேவலமான முடிவு. சுவேசத்தின் முடிவு கேவலம், அநியாயத்தின் முடிவு கேவலம், அட்டூழியத்தின் முடிவு கேவலம். மனித சந்தை இழந்தால் கேவலம். அவர் யாராக இருக்கலாம்? மன்னிக்க வேண்டும், பெரிய ஒரு இமான்தாரி, இறை விசுவாசி, வருடாந்தம் ஹஜ் செய்வார், வருடத்துக்கு பல உம்ராட்டம் செய்வார், எல்லா இபாதத்துகளையும் செய்வார். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி மனிதத்தன்மையை உள்ளடக்காவிட்டால் அவருடைய முடிவும் சில வேளை சந்தேகத்துக்கிடமானது. அபூஜாவுடைய முடிவு என்ன தெரியுமா? கேவலமான முடிவு. கடைசி சாகுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தன்னுடைய மைனி சகோதரர் அப்பாசுடைய ரதியல்லாஹுடைய மனைவியுடைய கையால் அடிமைக்கு அநியாயம் செய்த பொழுது அவர் ஒரு கம்பை, ஒரு தடியை எடுத்து தலையிலே அடிக்கிறார். அந்த தலையில் ஏற்பட்ட காயம் அது இழகிக்காகி அது அப்படியே விசமேறி உடம்பிலெல்லாம் ஒரு வகையான தொப்புளம் ஏற்படுகிறது. கடலின் தந்தை நெருப்பு தகல் போன்ற கவர்ச்சியானவர், தங்கம் நெருப்பில் உருகும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படி அழகாக கவர்ச்சியான ஹன்சமன் சொல்லுவோம். ஆண் அழகனாக இருந்தவன் மனிதத்தன்மையை இழந்ததனால் அவனுடைய முடிவு கேவலம், அவனுடைய வாழ்க்கையே கேவலம். ஆயுளிலே எப்படிப்பட்ட கேவலம் அவனுக்கு ஏற்பட்டது? மனித நேயத்தை இழந்தான். அவனை தபித்து ஒரு குரானுடைய அத்தியாயம் இறங்கியது. மனித நேயத்தை இழந்தால் கேவலம், கியாமத்தினால் வரைக்கும் அழிக்க முடியாத சூழல். முடிவப்படி அந்த கொப்புடம் வந்து உடம்பெல்லாம் புழு பிடித்து துருநாற்றம் எடுத்து செத்து மடிந்தான். மையத்தை சடலத்தை குறைப்பதற்கு கூட சொந்த பிள்ளைகள் முன்வரவில்லை. எல்லாரும் குறை சொன்னார்கள், உடைய தந்தையுடைய பொடி அந்த அந்த என்ன உடல் துருநாற்றம் அடிக்கிறது, சடலம் குறைத்து விடுங்கள் என்று சொன்ன பிறகு நீண்ட ஒரு கம்பை எடுத்து தூரத்திலே இருந்து தள்ளிவிட்டு, குழி தோண்டவும் இல்லை, மலையடிவாரத்திலே தள்ளிவிட்டு அப்படியே மண்களையும் கற்களையும் குப்பை கூடத்திலையும் போட்டுவிட்டு வந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் படிக்கிறோம். இவரும் காபிர், இவரும் முஸ்லிம். அபூ தாலிபும் காபிர், அபூ தாலிபும் நரகவாதி, அபூ தாலிபும் நரகவாதி நபியவர்களுடைய வாயால் சொன்னார்கள். ஆனால் அவருக்கு நரகத்தில் ஒரே ஒரு தண்டனைதான். அவருடைய வாழ்க்கை வித்தியாசம், அவருடைய அவருடைய வாழ்க்கையில் கண்ணியமானவர்களே கேவலங்கள் ஏற்படவில்லை, அவருடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரவில்லை. நபியுடைய விடயத்தை முறையிடுவார்களை தவிர அவரை கேவலப்படுத்தி எந்த நிகழ்வு நடக்கவில்லை. அவர் கௌரவமாக மறைத்தார். அவருடைய முடிவு அழகாக வந்தது. அவருடைய மகன்தான் நான்காம் ஹலீஃபாவாக வந்தார். அலி காஃபிர் தான், முஸ்லிம் தான், மனிதத்தன்மை உள்ளவர். மனிதத்தன்மை குடும்பத்தை உயர்த்தியது, மனிதத்தன்மை குடும்பத்திலே கௌரவத்தை ஏற்படுத்தியது, மனிதத்தன்மை அழகான முடிவை கொடுத்தது. சொர்க்க முடிவு அல்ல, அபூலகோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அழகான முடிவு. நல்ல முடிவு என்றால் சொர்க்கம்தான். இவர் நரகவாதி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அபூ தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சிலரும் சில மடையர்களும் நான் உலகத்தில் இருக்கிறார்கள். அபூ தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்ல முடியாது, நபியவர்கள் கூட சொல்லாத வார்த்தை. அந்த அளவு நபியை நேசித்து நரகவாதியை சொர்க்கவாதி ஆக்க முடியாது. நபியவர்களே சொன்னார்கள், நரகத்திலே மிக குறைந்த வேதனை கொடுக்கப்படக்கூடியவர் அபூ தாலிப். இரண்டு நெருப்பால் செய்யப்பட்ட செருப்பு தான் அவருக்கு தண்டனை, வேற ஒரு தண்டனையும் கிடையாது. பாம்பு கிடையாது, தேள் கிடையாது, அவருடைய தலை நசுக்கப்படுவது கிடையாது, நெருப்பின் முழு உடம்பும் பத்துவதும் அவருக்கு கிடையாது. நரகவாதி தான், சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஒரே ஒரு தண்டனை தான். ஏன்? மனிதத்தன்மை உள்ளவர். அவர் இஸ்லாத்துக்கு விரோதம் பாராட்டவர், அவர் இஸ்லாத்தை எதிர்க்காதவர், முஸ்லிம்களை அநியாயம் செய்யாதவர். எனவே மனிதத்தன்மையினால் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தான், நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தான். எப்படி முடிவேற்பட்டது? நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், அவர் நரகவாதி தான், அவர் இணை வைப்பாளர் தான். ஆனால் கடைசி நேரத்திலே நபியவர்கள் பக்கத்தில் இருந்து ஒரு ரிவாயத்தின்படி முழு உடம்பிலும் நபியவர்களுடைய உமிழ்நீரை சேர்த்தார்கள். தாவத்து கொடுத்து கொண்டு பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் அவ்வளவுதான். கடைசி காலம் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் கலிமாவை ஞாபகப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை புரிந்து கொண்டார்கள். இறுதியாக நபியோட எச்சுடைய பறக்கத்தினாலாவது இவருக்கு தண்டனை குறையட்டும் என்று முழு உடம்பிலும் எச்சை தேய்த்து வந்த நபி அவர்களுக்கு கண்ணியமானவர்களை உள்ளங்காலில் தேய்க்க கிடைக்கவில்லை. அல்லாஹ் உயிரை வாங்கிவிட்டான், உயிரை வாங்கிவிட்டான். வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள், இதனாலாகத்தான் இருக்கும் அவருடைய தண்டனை உள்ளங்காலில் மாத்திரம்தான். செருப்பால் ஒரு செருப்பு அணிவிக்கப்படும், ஆனால் காலை மாத்திரம் வேக வைக்காது, அந்த செருப்பை அணிந்தவுடன் மூளை கொதிக்கும் என்றார்கள். நான் சொல்ல வந்தபடி அந்த இரண்டு பேருடைய நிகழ்வையும், அவர் மனிதத்தன்மை இழந்தார், அவர் அந்த பெண்ணுடைய கையால் அடிபட்டு கேவலப்பட்டு துருநாட்டம் அடித்து அவருடைய சடலத்தை கூட குறைக்கால் இல்லாமல் கேவலப்பட்டார். இவர் அபூ தாலிப் மனித நேயத்தோடு வாழ்ந்தார். கண்ணியமானவர்களே, அவர் நல்ல முடிவு என்றால் சொர்க்க முடிவு அல்ல, கேவலம் இல்லாத ஒரு முடிவு வந்தது, அவருக்கு தண்டனையும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் பேச இருக்கின்ற தலையங்கம், நம்மிலும் நமது நாட்டிலும் உலகத்திலும் இந்த இரண்டு சாரார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அபு லஹப் போன்றவர்களும் இருப்பார்கள், அபு தாலிப் போன்றவர்களும் இருப்பார்கள். நாம் அபு லஹப் போன்றவர்களை அஹ்மதாக, முஹம்மதாக, அபூபக்கராக மாற்ற முன்னர் அபு லஹப் போன்றவர்களை அபு தாலிபுகளாக மாற்றுகின்ற பணி நமக்கு கட்டாயம். அபு லஹபை ஒரே தடவையாக முகமது என்று மாற்ற முன்னர் அபு லஹபை அபு தாலிபாக மாற்றுகின்ற பணி நமது நாட்டுக்கு மிக தேவைப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம். நபியர்கள் அப்படித்தான் செலுத்தினார்கள், அப்படித்தான் மக்களோடு பழகினார்கள். சினித்தை கொடுக்கவில்லை, பண்பால் கொடுத்தார்கள், மனித நேயத்தால் கொடுத்தார்கள். தன்னை சித்தியவருக்கும் மனித நேயத்தை பரிசாக கொடுத்து இஸ்லாத்து புலர்த்தார்கள். இன்று மனிதன் தாயோடு மிருகம், தந்தையோடு மிருகம், மனைவியோடு மிருகம், பிள்ளைகளோடு மிருகம், ஆசான்களோடு மிருகம், மாணவர்களோடு மிருகம், முதலாளியோடு மிருகம், தொழிலாளியோடு மிருகம், கஸ்டமரோடு மிருகம், பக்கத்தில் இருப்பவனோடு மிருகம், பக்கத்து வீட்டோடு மிருகம், மிருகம் போன்று வாழ்ந்தால் இஸ்லாத்தில் உள்ளவர்கள் வெளியே போவார்களே தவிர வெளியிலிருந்து உள்ளே வருவது கஷ்டம். பெற்றோரோடு மனிதநேயம் இல்லாத நாம் எப்படி நிம்மதியான வாழ்க்கை எதிர்பார்ப்பது? பிறரோடு மிருகத்தனமாக வாழ்கின்ற நாம் எப்படி மனிதனாக நிம்மதியாக வாழ முடியும்? நபியோருடைய மனிதநேய பண்புகள் எப்படிப்பட்ட பண்புகள், எந்த அளவு பணிந்து போனார்கள்? நபியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும், நீ நபியே நீர் அல்லாஹ்வுடைய அருளால் சொத்தாக நடந்து கொள்கிறீர்கள். சொத்னஸ், கைண்ட்னஸ் என்று சொல்வார்கள், கனிவோடு மிருதுவாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், நடந்து கொள்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, அதே அபு லஹப் எதிரான குரல் கொடுத்தான், கொடிதூக்கினான், ஆர்ப்பாட்டம் செய்தான், படை சேர்த்தான், கூட்டம் சேர்த்தான், நபியை இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நபியவர்கள் அதைவிட பெரிய கூட்டம் கூட்டி ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. நபியவர்கள் அதைவிட பெரிய அதிகாரிகளிடம் முறையிடவில்லை. நபியவர்கள் அதைவிட பெரிய ஆயுதங்களை தயார்படுத்தவில்லை. ஆயுதம் அல்ல இஸ்லாம். நபியவர்கள் மனிதநேய பண்பில் போனார்கள். அபு லஹப் தடவை நபியை பார்த்து உடனே நபியர்கள் அழைத்தார்கள், எல்லோரையும் கூப்பிட்டு அல்லாவை பற்றி பேசினார்கள். கேட்டான் அபு லஹப் சுவேசத்தோடு கேட்டான், முஹம்மத் நாசமா போ, அப்படி வார்த்தை கேட்டார்கள். எவ்வளவு கடினமான வார்த்தை! யார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் புகழ்ந்த மனிதர், முதலாவது கபரிலிருந்து எழும்புகின்ற மனிதர், முதலாவது சுவர்க்கத்தை கட்டுகின்ற மனிதர், சிறு வயதில் மேகம் நிழல் கொடுத்த மனிதர், சிறு வயதில் வெயிலுக்கு பதிலாக குடை பிடிக்க வேண்டும், அந்த குடைக்கு பதிலாக மேகத்தை நிழலாக கொடுத்தான் அல்லாஹ் சிறு பிராயத்தில். அப்படிப்பட்ட கௌரவமான மனிதருக்கு நாசமாக்கோ என்று பெரும் சபையிலே சிறப்பி விட்டான் ஒரு பிறவியை. பிறவி வார்த்தையை கொடுத்தார்களா? சாபம் விட்டார்களா? நீதான் நாசமா போவாய், நீ உனக்கு இடி உழும், நீ அழிவாய். இதுவல்ல இஸ்லாம். இன்று இந்த சம்பவத்தினூடாக நான் மிக முக்கியமான ஒரு விடயத்தை முன்வைக்க வருகிறேன், யதார்த்த பூர்வமாக முன்வைக்கிறேன். அண்மையிலே கொழும்பு பகுதியில் பார்த்திருப்பீர்கள், ஒரு ஒரு மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே இனக்கலவரம் சிறிய அமைப்பு நடந்தது. தவறு நம் அல்லாதவர்களிடம், நான் விளங்குகின்ற பாத்தையில் பேசுகிறேன், தவறு உண்மையிலே அவர்களிடம். குடிபோதையில் வந்தார்கள், தந்தை சக்கரவு கிழித்தார்கள், முஸ்லிம்கள் பொறுமை காத்தார்கள். முதல் கட்டத்தில் அப்படியே சமாளித்து அனுப்பிவிட்டார்கள். ஏதோ ஒரு சில வார்த்தைகளை வாலிபர்கள் பதினெட்டு பதினெட்டு பாவித்து விட்டார்கள். சென்றார்கள், இன்னும் ஒரு கூட்டத்தோடு வந்தார்கள். மூன்று சகோதரர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியிலே அட்மிட் பண்ணப்பட்டார்கள். இதை நான் சம்பவமாக சொல்ல வரவில்லை. கேஸ் அப்படியே போய்கொண்டிருக்கிறது, சிறிதாக முடிக்க வேண்டும் என்று மத்திய நிர்வாகிகள் பாதுகாப்பு தரப்பினரை நாடினார்கள். பாதுகாப்பு தரப்பினர்கள் அவர்களுக்கு பக்க சார்பாக பேசினார்கள், அவர்களுடைய இனத்துக்கு பேசினார்கள். பேசுவதற்கு காரணத்தை சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், குற்றம் எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சென்றவர்கள் தான் என்று தெரியும். குற்றம் உண்மையில அநியாயம் செய்தது, சண்டை எடுத்தது, சாட்சியது, எந்த குற்றமும் இல்லாமல் அநியாயமாக சாட்சியது எமது இனம் என்று தெரியும். ஆனால் எம்முடைய இரண்டு பயணி அந்த பாதையில் பயணித்த இருவரையும் சேர்த்து அழைத்து விட்டார்கள். நாங்கள் இந்த சேட்டை உங்களுடைய சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய இனத்தவர்கள் மீது இருக்கின்ற முறைப்பாட்டை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும். அதற்கான காரணத்தையும் அவர்கள் சொன்னார்கள். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எங்களுடைய நிலையத்துக்கு வர முன்னர் உங்களுடைய வாலிபர்கள் சோசியல் மீடியாக்களிலே இதை விரிவாக எழுதிவிட்டார்கள், பேஸ்புக்கிலே போட்டு விட்டார்கள், வாட்ஸ்அப்பிலே அனுப்பி விட்டார்கள், எல்லா விதமான சோசியல் நெட்வொர்க்கிலும் எங்களை தாழ்த்தி எங்களுடைய இடத்தை இப்படி இப்படியாக அநியாயமானவர்கள் தாக்கினார்கள் என்று சுவேசத்தை கிளப்புகின்ற மாதிரி பேஸ்புக்கிலே பதிவிட்டு விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய நபர்களை விடுதலை செய்வதாக இருந்தால் எங்களுடைய நபர்களில் இருக்கின்ற முறைப்பாட்டை நீங்கள் நீக்க வேண்டும். இந்த சம்பவத்துக்கும் இருக்கும் என்ன தொடர்பு? ஒருவன் கடினமான ஒரு வார்த்தையை ஒரு கமெண்ட் பண்ணுகிறான் என்றால் அதற்கு கீழால் ஒரு மனிதத்தன்மை உள்ளவன் பண்ணுகின்றவன் மனிதன் தான். ஆனா மனிதத்தன்மை இல்லாத மனிதன், உடலில் ரூபத்தில் மனிதன், தன்மை மிருகம். ஒரு அந்நிய மதத்தை கொச்சைப்படுத்தி இஸ்லாத்துக்கு விரோதமாக ஒரு கருத்தை பதிவிட்டால் அவனை அவன் இப்படி அபுலஹப் போன்று பேசுகிறான், அவன் இப்பொழுது பிரவுன் போன்று பேசுகிறான், அவன் இப்பொழுது அபு ஜஹல் போன்று பேசுகிறான், அவனை எப்படி அபு தாலிபாக மாற்றுவது? இப்படித்தான் நம்முடைய கருத்து இருக்க வேண்டும். அவனை எப்படி அபு தாலிபாக மாற்றுவது? இப்படி பதிவிட்டதனால் அப்படி அநியாயக்காரர் கூட சந்திக்கப்படாமல் நிருபராதிகள் போன்று வெளியே வந்தார்கள் என்றால் இந்த நேரத்தில் தான் இந்த நிகழ்வை இணைக்கிறேன். அபூலஹப் ஒரு கருத்தை தெரிவித்தார், நாசமா போ முகம்மதே. எப்படி வார்த்தை? இறக்குத்தான் எங்களை ஒன்று சேர்த்தீரா? உன்னுடைய அல்லாவை பற்றி பேசுவதற்கு, உன்னுடைய இஸ்லாமை பற்றி பேசவா எங்களை ஒன்று சேர்த்தாய்? கண்ணியமானவர்கள், நபியவர்கள் பொறுமை காய்த்தார், சாதுவார், மனித தன்மை இழக்கவில்லை. நபியவர்களுக்கு முடியும் பதில் கொடுக்க, வைன் ஆக்கபுத்தும் ஃஆக்கிபு பிமிஸ்லிமா ஊக்கிபுத்தும் பி. கண்ணியமானவர்களே, ஒருவர் நமக்கு ஏதாவது வார்த்தையை சொன்னால் ஏற்றினால் அதே போன்ற அளவுக்கு அதே தரத்தில் ஒரு வார்த்தையை பாவிக்க அனுமதி உண்டு. அதை விட மேலே போகாமல் போனால் நெருக்கப்படும். நமது வார்த்தை பாலம் கூடினால் நமக்கு தண்டனை, ஒரு வார்த்தைக்கு இரண்டு வார்த்தை ஏற்றினால் நமக்கு தண்டனை, ஏற்றிக்கு அடித்தால் நமக்கு தண்டனை, அடித்து கொலை செய்தால் நமக்கு தண்டனை. நபியவர்களுக்கு முடியும் இப்பொழுது வார்த்தை, இஸ்லாத்திரிய விரோதியுடைய வார்த்தை கிளம்புகிறது. பொறுமை காய்த்தார்கள், அல்லாவிடம் ஒப்படைத்தார்கள். அப்பொழுதுதான் அந்த தப்பத்தியதா என்ற சூரா அல்லாவே பந்து வார்த்தையில் இறக்கினார். எனவே கண்ணியமானவர்களே, நான் சொல்லி வருகின்ற விடயம், நமக்கு தேவை மனிதநேயம், நமக்கு தேவை இந்த இந்த காலத்தில் முழு உலகத்திலும் நமது நாட்டில் மாத்திரம் அல்ல, எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு எதிரான குரல்கள். அபூலஹபுடைய சகாக்கள், ஃபிரௌனுடைய சகாக்கள், நும்ருதுடைய சகாக்கள், அபூ ஜஹலுடைய சகாக்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள், அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நபியவர்கள் என்ன செய்தார்கள்? அபூபக்கரை உருவாக்கினார்கள், உமரை உருவாக்கினார்கள், உஸ்மானை உருவாக்கினார்கள், அலியை உருவாக்கினார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் போக மேல்வெச்சமாக அபூ சாலிப் போன்றவர்களையும் உருவாக்கினார்கள். அபூ சாலிப் போன்றவர்களுக்கு என்ன போதித்தார்கள்? யாவற்றும் கொடுத்தார்கள், அழைப்பு கொடுத்தார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்பதை வாழ்ந்து காட்டினார்கள். மனிதனை ஏற்றார், ஒரு பெரிய தந்தையை, பெரியப்பாவை எப்படி மதிப்பது, அவருக்கு எப்படி பேச்சு கட்டுப்படுவது, ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது ஆலோசனை கேட்பதற்கு கூட சில கட்டங்களிலே குடும்ப பிரச்சனைகளோ அல்லது சமூக பிரச்சனைகளோ வரும் பொழுது அட்வைஸ் கேட்பதற்கு கூட அபூ சாலிபிடம் நபியவர்கள் வந்திருக்கிறார்கள். நபித்துவத்திற்கு முன்னால் அவர்களுடைய பராமரிப்பில் தான் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, மனித நேயம் நம்மை பற்றிய துவேஷங்களை களையும், நம்மை பற்றிய விரோதங்களை களையும், நம்மை பற்றிய கரும் புள்ளிகளை அழிக்கும், நம்மை பற்றிய பகை உணர்வுகளை அழிக்கும். பகை உணர்வு நமக்கு தெரியும் நிகழ்வு. கண்ணியமானவர்களே, சிறிய சிறிய நிகழ்வுதான், ஆனால் அன்றாடம் நாம் செயல்படுத்துகிறோம். செயல்படுத்துகிறோம். எந்த அளவென்றால், கண்ணியமானவர்களே, நபியவர்கள் பாதையில் செல்கிறார்கள், நடந்து செல்கிறார்கள். செல்கின்ற பொழுது ஒரு மூதாட்டி தன்னந்தனியே ஒரு பாத்திரை தூக்கி கொண்டு போகிறார். சொந்த தாய்க்கு ஊழியம் செய்யாத காலம், சொந்த குடும்பத்துக்கே ஒரு பார்சல் தூக்காத காலம், நமது இஸ்லாமிய ஒரு சகோதரருடைய பார்சலை கூட, ஒரு வயோதிபருடைய பார்சலை கூட தூக்காத மனிதர்களாக நாம் இருந்து கொண்டு எப்படி நிம்மதியையும் சுதிக்கத்தையும் எதிர்பார்க்க முடியும்? ஓடிச்சென்றார்கள், தூக்கினார்கள். அந்த பெண் வந்தவர் யார், ஏன் தூக்கினார், எனக்கு உதவி செய்கிறார் என்ற நன்றி இல்லாமல், யாரப்பா இவன், முகம்மது என்று ஒரு வந்திருக்கிறானாம், விக்கிரகங்கள் சிலைகளை எல்லாம் குறை சொல்கிறானாம், இறைவன் ஒன்றை சொல்கிறானாம், ஏதோ பைத்தியமாம், அவனுக்கு தலை சரியில்லையாம், சமூகத்தை குழப்புகிறானாம் என்றெல்லாம் புலம்புகிறான். சொந்த தாய் தந்தை கூட ஒரு கடினமான ஒரு வார்த்தை பாதித்து ஏற்றிவிட்டால் ஒரு வாரத்துக்கு முகம் பார்க்காத பிள்ளைகள் தாம், ஒரு வாரத்துக்கு தாய் தந்தையுடைய முகத்தை பார்க்காத மனித ரூபத்தில் வாழும் எதுவென்று நாம் முடிவு செய்வோம். யாரோ ஒரு மூதாட்டி ஏச ஆரம்பித்தவுடன் மனிதத்தன்மை இல்லாதவர் என்ன செய்வார், ஆறுதலோடு சேர்த்து அவளையும் தள்ளிவிட்டு, நான் உனக்கு பார்சலை தூக்கி ஹெல்ப் பண்ணுகிறேன், எனக்கே நீ எதிராக குரல் கொடுக்கிறாயா, பேசுகிறாயா, திட்டுகிறாயா என்று அவளையும் தள்ளிவிட்டு, அதை விட கற்றவனாக இருந்தால் கொலை செய்து விடுவார். கடைசி வரைக்கும் பக்கத்திலே நடந்து வீடு வரைக்கும் சென்று பார்சலை கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் அந்த தாய் அடையாளம் கேட்டார், அறிமுகம் கேட்டார். நீ யார், என்னுடைய பேரை தூக்கி கொண்டு வந்து தந்தாய், நீ யார், இவ்வளவு நேரமும் நீங்கள் திருப்பிக் கொண்டு வந்தவர் நான் தான். இதுதான் தேவை. இது இல்லாததுதான் கண்ணியமானவர்களே, நிம்மதியாக நமக்கு எதையும் செய்ய முடியவில்லை, சுவேசம் என்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கண்ணியமானவர்களே, அதை நாம் அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை காப்பான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அங்கே அபூலஹபுடைய தீங்கை விட்டு நபிவர்களை பாதுகாத்தான், பிரவுனுடைய தீங்கை விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான், அவர்களுடைய மடியிலே வளர்த்தான். ஒரு மூசா இல்லாமலாக வேண்டும் என்று எத்தனை ஆயிரம் குழந்தைகளை கொண்டான் தெரியுமா? ஒரு மிடல் பான் குடிக்காமல், பிறந்த குழந்தைகள் பிரசவ பெண்ணுக்கு பக்கத்திலே கோடாளியோடும் மண்வெட்டியோடும் கத்தியோடும் வாளோடும் எதிரிகள் சென்று விடுவார்கள். ஒரு படை இங்கே வைத்தியர் வருவது போன்று, மருத்துவக்கு வருவது போன்று, பனு இஸ்ரவேலர்களில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதென்றால் மரத்திலிட்டு போக மாட்டால் கொலைகாரன் போவார், கொலைகாரன் தான் போவார், போய் பார்ப்பான். பிள்ளை பிறந்தவுடன் முதலாவது தாய் பார்ப்பது அல்ல, இவன் தான் பார்ப்பான். என்ன பிள்ளை, ஆண் பிள்ளையா, ஆ குறிகாரர் குறி சொல்லி இருக்கிறார், குறியை கேட்டு ஆடியே எத்தனைய பேர் மண் கம்பி கொண்டிருக்கிறார்கள் நமது நாட்டில். ஜோசியம் பார்த்து பார்த்து மண் கம்பி கொண்டிருக்கிறார்கள். ஜோசியம் அல்ல ஈமாம், அவர் அந்த காலத்தில் சொன்ன மந்திரம் அது, அவனை மடையனாக்குவதற்கு மந்திரவாதி அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் அப்படி மடையனாக்கி அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் கொல்லப்படும். கண்ணியமான மூசாலைகளாக பிறந்தார்கள். அப்படியே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஆற்றிலே அல்லாஹ் போட சொன்னான், நதியில் போட சொன்னான், அப்படியே போட்டார்கள். அப்படி வந்தது எடுத்தான் வளர்த்தான். கண்ணியமானவர்களே, மூசாலைசலாம் அவர்களை பிறவனிடம் இருந்து பாதுகாத்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நும்ருதிலிருந்து பாதுகாத்தான், நபி அவர்களை அபூஜஹல் அபூலஹபிடமிருந்து பாதுகாத்தான். எந்த அளவு தெரியுமா, என்னை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள், அபூஜஹல் பெரும் பாறாங் கல்லை தூக்கிக் கொண்டு வருவான். ஒரு தடவை வந்தான், பாறாங் கல்லை நபியருடைய தலையிலே போட்டு நசுக்க வேண்டும், அந்த அளவு விரோதி. நசுக்க வந்தான், திடீரென்று கல்லை ஒரு பக்கம் தூக்கி போட்டுவிட்டு பயந்து ஓடுகிறான். கேட்டார்கள், என்னப்பா, முகம்மது அவருடைய பாட்டில் வணங்கி கொண்டிருக்கிறார், விவாதம் செய்து கொண்டிருக்கிறார், இறைவனை தொழுது கொண்டிருக்கிறார், நீ என்ன கல்லை வீசிவிட்டு ஓடி வருகிறாய், யாரும் உன்னை அழிக்கவில்லை, ஏற்கவில்லை, யாருமே இல்லை அங்கே. சொன்னான், நான் கல்லை போட போனேன், கல்லை போட போன பொழுது எனக்கும் முகம்மதுக்கும் நடுவிலே பெரும் ஒரு நெருப்பு கிடந்து நெருப்பு பத்தி எறிகிறது, நான் கருகி விடுவேன் என்ற பயத்தால் ஓடி வந்தேன். யாருடைய உதவி, மனிதன் மனிதனாக வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் உதவி செய்வான். இன்று நமக்கு தேவைப்படுவது கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையில் மனிதநேயம், நமக்கு மனைவிக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது, ஒரே அறையில் ஒரே வீட்டில் ஒரே இடத்தில் வாழ்கிறோம், உள்ளம் கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு எப்படி மனிதத்தன்மை, நதியவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், பெற்றோரோட எப்படி இருக்கிறோம், பிள்ளைகளோட எப்படி இருக்கிறோம், வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் கண்ணியமானவர்களே, மனித நேயம் இல்லாததுதான் நம்மிடம் இருந்து எத்தனையோ வியாபாரங்கள் பறிபோய்விட்டன. மிக முக்கியமான வியாபாரங்கள் நம்மிடமிருந்து பறிபோய்விட்டன. விரோதிகளிடம் சென்று விட்டன, நம் அல்லாதவர்களிடம் சென்று விட்டன. மனித நேயத்தை இழந்தோம். அந்த காலத்தில் நபியை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற விரோதிகள் கூட அமானித பொருட்களை கொண்டு வந்து யாரிடம் கொடுத்தார்கள்? நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பாக யாரை பார்த்தார்கள்? இன்று நம்மை எப்படி பார்க்கிறார்கள்? விமானத்தில் இருந்து கூட ஏறியவர்களை இறக்குகின்ற காலம் ஏனா? இஸ்லாமிய அடையாளமாம், இஸ்லாத்துடைய அடையாளமாம், பயமாக இருக்கிறதா அவர்களுக்கு? ஏதோ பயமாம் என்று அந்த அளவுக்கு நல்லவர்கள் கூட அப்பாவிகளாக இருந்து கொண்டு சந்திக்கப்படுகிறார்கள், அப்படியே அநியாயம் செய்யப்படுகிறார்கள். ஒரு சிலருடைய மனிதத்தன்மை இல்லாததுதான். நம்பிக்கை என்று எங்கே? நம்பிக்கை எங்கே? கண்ணியமானவர்களே, சொந்த வீட்டுக்குள் மனைவியுடைய நகைக்கு கூட கேரண்டி இல்லாதவர். வெளித்திருடன் அல்ல, உள்திருடன். யாரும் என்னை தவறாக இருக்கக்கூடாது. அந்த அளவு நம்பிக்கை கெட்ட காலத்தில் வாழ்கிறோம். மனைவிக்கு தான் கொடுத்த மகரையே திருடுகின்ற காலம். என்னை மன்னிக்க வேண்டும், நீங்கள் கசப்பாக இருந்தாலும் கப்பி விழுங்கத்தான் வேண்டும் சொல்வது என்னுடைய கடமை. சொந்த வீட்டுக்குள் கணவனிடமிருந்து மனைவிக்கே நம்பிக்கை, நம்பிக்கை இல்லாத பொழுது, பாதுகாப்பு இல்லாத பொழுதும் பக்கத்து வீட்டுக்கு என்ன பாதுகாப்பும், பக்கத்து ஊருக்கு என்ன பாதுகாப்பும், பக்கத்து கடைக்கு என்ன பாதுகாப்பும், வேறு நபர்களுக்கு என்ன பாதுகாப்பும்? கண்ணியமானவர்களே, தான் கொடுத்த மகரை திருடுகின்ற கேவலமான ஒரு காலம். அதற்கு ஏதோ ஒரு நிகழ்வை கட்டி திருட்டு போனது போன்று ஏதோ ஒரு செட்டிங் செய்துவிட்டு இவர் அதை பாவத்திலும் ஹராத்திலும் வட்டியிலும் பாவிக்கின்ற காலம். நம்பிக்கை இங்கே. நபியவர்களை அழிக்க வேண்டும் என்று சுற்றி நிற்கிறார்கள் விரோதிகள். ஆயுதத்தோடு கொல்ல வேண்டும் விட்டுக்கொண்டால் இருக்கிறார், ரவுண்ட் அப் பண்ணி விட்டார்கள் கண்ணியமானவர்களே. அந்த நேரத்தில் நபியவர்கள் ஓதிக்கொண்டு அப்படியே வெளியே போகிறார்கள். இப்படித்தான் இருக்கிறார்கள், கண் திறந்துதான் இருக்கிறது, கண்ணால் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நபி அவர்களை அல்லாஹ் மறைத்தான், வெளியாகினான், பாதுகாத்தான். அந்த இடத்திலே நபியவர்களுடைய படுக்கையிலே உறங்க வைத்தது யார்? ஏன் அவரை வைத்தார்கள்? ஏன் அந்த படுக்கையிலே உறங்க வைத்தார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, மிக தெளிவான காரணம் என்ன தெரியுமா? அவரிடம் பொறுப்பை கொடுத்தார்கள். அவரிடம் என்ன பொறுப்பை கொடுத்தார்கள்? அலி, அலியே, என்னிடம் மக்காவாசிகளுடைய அமானித பொருட்கள் இருக்கின்றன. தீரார் இருக்கிறது, திருகம் இருக்கிறது, வாள் இருக்கிறது, பாத்திரங்கள் இருக்கின்றன, எத்தனையோ பெருமதியான வஸ்துக்களை என்னிடம் தந்திருக்கிறார்கள். முகம்மதை கொல்ல வேண்டும் என்று ஆயுதம் எழுந்தியவர்களுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் யார்? முகம்மது. இதுதான் நமக்கு தேவை. நாம் ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் நேற்று சுதந்திர தினம் கொண்டாடினோம். கண்ணியமானவர்களே, சுதந்திரத்தில் பங்கு கொடுத்தார்கள் நம்முடைய முஸ்லிம்கள். ஏன் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை இனத்துடைய ஒரு அரசனுக்காக இரத்தத்தை ஓட்டி உயிரை நீத்த ஒரு பெண் எங்களுடைய இனம். இதைவிட ஒருபடி முன்னேறி எம்முடைய நாடு எமக்கு மட்டும்தான் வாழலாம் என்று ஒரு சிலர் பேசுவார்கள். அதற்கு நாம் மாற்று பதிலை எதிராக கொடுக்காமல், கண்ணியமானவர்களே, அதற்கு நாம் இஸ்லாத்துடைய நல்லெண்ணம் வருகின்ற பதில்களை கொடுக்கலாம். அவர்களுக்கு நாம் என்னுடைய சொந்த அபிப்பிராயம், முழு உலகத்திற்கும் சொந்தக்காரர்கள் நாம். அதிலும் குறிப்பாக உலகத்திலே வரலாற்று ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை சொல்கிறேன். நமது நாடுதான் முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடுவதற்கு முதன்மையான நாடு. ஏன் நமது நாட்டில் தான் முதல் மனிதர் கால் பதித்தார்? அவர் ஒரு முஸ்லிம், அவர் ஒரு நபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நாம் ஆயுதம் எழுத மாட்டோம், நாம் கலவரம் செய்ய மாட்டோம், நாம் இப்படியான எதிர்ப்பு நடவடிக்கை ஈடுபட மாட்டோம். நாம் முதலாவது மனித நேயம் உள்ள முஸ்லிம்களாக மாறுவோம், நாடு மாறுவது அல்லாஹ்வுடைய இறை கண்ணியமானவர்களே. மனித நேயத்தை எடுப்போம், எல்லா விதமான சிரமமும் நீங்கும், நிம்மதி வரும், இதைத்தான் நான் ஆரம்பத்தோடைய குரான் அத்தியாயத்தோடு இணைத்து முடிக்கிறேன். இந்த தன்மையை தான் சூறாவிலே பல சத்தியங்களை செய்து அல்லாஹ் சொல்கிறார். மனிதநேயத்தை இழக்க வேண்டாம். மனிதனை அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம் என்றால் என்ன? மனிதனை மனித நேயத்தில் படைத்திருக்கிறோம். மாணவர்களே, இறுதியாக நான் ஒரு நிகழ்வை ஒரு நிமிடத்துக்கு சொல்லி முடிக்கிறேன். மனித நேயத்தை எந்த நிலைமையிலும் இழக்க முடியாது, இழக்க கூடாது. நமது முன்னோர்கள் இழக்கவில்லை. இத்தகலத்திலே சக்கராத் ஹாலிலே இன்று எவ்வளவு வயிறு நிறைந்தால் மற்றவர்களுக்கு கொடுக்க பண்பு வருவது கிடையாது, எவ்வளவு நிறைந்திருந்தால் மற்றவர்களுக்கு ஒரு சதம் கொடுக்க மனசு வருவது கிடையாது. ஆனால் சக்கராத் ஹாலிலே தண்ணீர் கேட்டார்கள் மூன்று பேர். முதலாவது கேட்டவர்களிடம் தண்ணீர் வருகிறது, என்னை இரண்டாம் நபர் கேட்கிறார், அவருக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது நபரிடம் போகிறார், மூன்றாவது சொல்கிறார், அவருக்கு கொடுங்கள் என்று. மூன்றாவது நபரிடம் சென்றால் அவர் சகிதாகிவிட்டார். இரண்டாவது நபரிடம் ஓடி வந்தார் தண்ணீர் கோப்பையோடு, அவரும் சகிதாகிவிட்டார். முதலாவது தண்ணீர் கேட்ட என்னுடைய சாச்சாவுடைய மகன் என்று தண்ணீர் கொண்டு வந்தவர் என்னுடைய சாச்சாவுடைய மகன் தான். முதலில் தண்ணீர் கேட்டார், அவருக்காவது கொஞ்சம் கொடுப்போம் என்று ஓடி வந்தால் அவரும் சகிதாகிவிட்டார். இந்த நிகழ்வையும் கண்ணியமானவர்களே, நமது நாட்டில் அந்த அரசனை பாதுகாப்பதற்காக உயிர் கொடுத்தார் அந்த பெண், அந்த பெண்ணுடைய நிகழ்வோடு இணைக்கிறேன். பிறருக்காக உயிர் விட்ட சமூகம் நாம், பிறர் வாழ்வதற்காக தன்னை மாய்த்துக் கொண்ட சமூகம் நாம், ஏன் இப்படி கேவலப்படுகிறோம், ஏன் இப்படி அடிபடுகிறோம் என்றால் மனித நேயத்தை இழந்தோம். எனவே கண்ணியமானவர்களே, எல்லா வல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான மனித நேயம் உள்ள முஸ்லிம்களாக நம்மை மாற்றுவானாக. தலைவருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, கூட முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவருடைய பாவங்களை மனுத்தருவாயாக. தலை உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக. தலைவருடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. இஸ்லாத்து முஸ்லீமுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. நம்முடைய நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக. நிம்மதியான பாதுகாப்பான சுபிக்ஷமான நாடாக மாற்றுவாயாக. சுதந்திரத்தை உண்மையான சுதந்திரமாக மாற்றுவாயாக. சகல இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. எங்களுக்கு இந்த இந்த பகுதியில் பிரம்மாண்டமான ஒரு மசீதி அமைத்து தருவாயாக, நிரந்தரமான ஒரு மசீதி அமைத்து தருவாயாக. உன்னை வணங்குவதற்கான வீடு யாழ்வா, எங்களுடைய சங்கமிடம் இல்லையா அல்லா. உன்னை விவாதம் செய்வதற்கென்று நாங்கள் ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறோம் யாழ்வா. நிரந்தர கட்டிடம் இல்லாமல் இருக்கிறோம் யாழ்வா. எங்களுக்கு அழகாக மிக பொருத்தமான மிக அமைதியான இடத்திலே நமக்கு ஒரு மசீதி அமைதி தருவாயாக. ஈமாடன் வாழ்ந்து களிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நந்தருவாயாக. வாக்குர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.